சக்தியானது நாதம் முதலியவற்றில் கூடியிருக்கும். சிவமும் அந்த சக்தி தான் ஆதியாகும். சிவமும் அந்த சக்தி முதலியவற்றை அதிர்ட்டு நிற்கும். இங்ஞனம் மரமும் காழ்ப்பும் போல ஒப்ப ஏந்து நிற்றலின் சக்திதான் தரும் வடிவான எல்லாம் சக்தியும் சிவமும் ஆகும். இரண்டாம் அடியின இறுதிப் பகுதி மூன்றாம் அடியோடு சேர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாம் அடியில் இருக்கு இல்லையா, என்ன இருக்கு? சக்திதான் அப்படின்னு தொடங்குது. ஆதியாகும தாண்டி அடுத்த அடிக்கு, அடுத்த சீருக்கு பேரணும். சக்திதான் தரும் வடிவான எல்லாம் மூன்றாம் அடிக்கு வாங்க. சக்தியும் சிவமும் ஆகும். சக்தியால் தரப்படும் எல்லா திருமேனியும் சக்தி சிவம் இரண்டற்கும் பொது வடிவேயான். சிவபெருமானுடைய திருமேனி தான் சக்தி. அப்புறம் சக்தின்னு ஒரு தனியா ஒரு திருமேனி சொல்றமே, அப்படின்னு இப்ப ஐயப்பாடு வருது. அதுக்கு தான் விடை சொல்றார். ஆயினும் ஐயா, சிவத்துடைய திருமேனி எல்லாம் சக்தி தான். ஆனாலும் சத்தனுக்கு சத்தன் வேண்டிற்றெல்லாமாம் சக்தி தானே. சத்தனுக்கு மூன்றாம் அடியின் கடைசியில் இருக்கு பாருங்க, ஓர்னு இருக்கு, அந்த ஓரை விட்டுட்டு தாண்டிடணும். சத்தனுக்கு சத்தன் வேண்டிற்றெல்லாமாம் நான்காம் அடியில் இருக்கு. சத்தன் வேண்டிற்றெல்லாமாம் என்பது நான்காம் அடியில் இருக்கு. சத்தனுக்கு என்ற மூன்றாம் அடி சீரை இறுதி சீரை எடுத்துக்கொள்வோம். சத்தனுக்கு சத்தன் வேண்டிற்றெல்லாமாம் சக்திதானே அப்படின்னா என்ன? சத்தனுக்கு வேண்டிற்றெல்லாம்னா தான் வேண்டியவாறெல்லாம் ஆகும் சக்திதானே. சக்தியே ஓர் சக்தியாம், மூன்றாம் அடியின் இறுதியில் உள்ள ஓர், நான்காம் அடியின் தொடக்கத்தில் உள்ள சக்தியாம், இரண்டையும் கூட்டி ஓர் சக்தியாம். ஓர் சக்தியாம் என்றால் ஒப்பற்ற தேவியுமா? எந்த இடத்துல சக்திக்கு வந்து திருமேனின்னு பொருள் பண்ணனும், எந்த இடத்துல தேவின்னு பொருள் பண்ணனும், எவ்வளவு நுட்பமாக சொல்லியிருக்கின்றார்கள். இதன் மூலம் சொல்வது என்ன? சக்தியாவது சிவபெருமானுக்கு திருமேனியாகவும் இருக்கின்றது, அதே சமயத்தில் சிவபெருமானுக்கு ஒப்பற்ற தேவியாகவும் விளங்குகின்றது. சிவபெருமானுக்கு திருமேனியாக மட்டும் சக்தி, அந்த சிவசக்தி இருக்கவில்லை, சிவபெருமானுக்கு தேவியாகவும் விளங்குகின்றது. ஆகையினால் தேவியாக விளங்க போய் தான் சக்தி வேதம் தனியா ஏழு சொல்றோம். சிவபெருமானின் திருமேனியே சக்தி, அந்த சக்தி வந்து தேவியாகவும் விளங்குகின்றது. இப்ப தேவியாக விளங்கும் பொழுது, நாயகியாக விளங்கும் பொழுது, அப்போ அந்த தேவிக்கும் திருமேனி உண்டல்லவா, அந்த திருமேனியும் சக்தி தான். ஆகவே சக்தி வந்து சிவபெருமானுக்கு திருமேனியாகவும் விளங்குகின்றது, சிவபெருமானுக்கு தேவியாகவும் விளங்குகின்றது, அந்த தேவியின் திருமேனியாகவும் விளங்குகின்றது என்பதுதான் நான் இங்கே உணர வேண்டிய முக்கியமான உண்மை. ஒப்பற்ற தேவியுமாம் என்று கூறினார். ஆகலான் அதற்குரிய வடிவு விசேடம் குண விசேடம் பற்றி சிவவேதம் சக்தி வேதம் என்று ஆயின என்க. இது நாமடா பாடல்ல வந்து சேர்த்து பொருள் கொள்ளணும். பாடல் இது மூலம் உணர்த்தக்கூடிய முடிவு என்ன? இந்த பாடல் உணர்த்தக்கூடிய முடிவு என்ன? பாடல் உணர்த்தக்கூடிய முடிவு என்ன? இந்த முடிவு பாடலில் நேரடியாக கொடுக்கப்படவில்லை. ஆனால் பாடலில் சொல்லியுள்ள கருத்துக்களை புரிந்து கொள்வதன் மூலம் இதுதான் பாடலின் மூலம் நாம் பெறக்கூடிய முடிவு என்பதை உணரலாம். அப்படி முடிவை வந்து நாம் அறிவித்துக் கொண்டு உரைக்க வேண்டும். அதை குறிப்பெச்சம்னு சொல்வார்கள். ஆகலான் அதற்குரிய வடிவு விசேடம் குண விசேடம் பற்றி சிவவேதம் சக்தி வேதம் என்று ஆயின என்க. ஆகவே சிவபெருமானுக்கு வடிவமாக திருமேனியாகிய வடிவமாக அருவம் அருவுருவம் உருவம் என்ற திருமேனிகளாக இருக்கக்கூடிய வடிவமாக விளங்குவதும் சக்தி, சிவபெருமானுக்கு அந்தந்த வடிவம் உள்ள சிவபெருமானுக்கு தேவியாக விளங்குவதும் சக்தி, அந்த தேவிக்கு வடிவமாக இருப்பதும் சக்தி தான். ஆகையினால வடிவ விசேடம் குண விசேடம் பற்றி சிவவேதம் சக்தி வேதம் என்று ஆயின. சக்தி திருமேனி உண்டுதான் சிவவேதமும் இருக்கின்றது, ஆனா அது தேவன் என்ற நிலையில் இருக்கின்றது. அதே சமயத்தில் அந்த சக்தி திருமேனியா இருக்கிற சக்தி தேவியமாகவும் இருக்கின்றது. ஆக அந்த குண விசேடம் பற்றி அதை வந்து தேவியாக இருக்கின்ற நிலைகளை எல்லாம் சக்தி வேதம் சொன்னார்கள், தேவனாக இருக்கின்ற நிலைகளை எல்லாம் சிவவேதம் சொன்னார்கள் என்று இந்த பாடல் விளக்குகின்றது. ஆகவே சக்தியானது சிவவேதங்களிலும் கூடியிருக்கும். சக்தியை பிரிந்து சிவம் ஒரு நிலையில் இருக்காது. ஆகவே சிவவேதங்கள் ஏழுலையும் சக்தி கலப்பு என்பது கிடையாது. அது சிவவேதங்கள் ஏழும் தனி, அதே மாதிரி சக்தி வேதங்கள் ஏழும் தனி அப்படின்னு சொல்லல. சிவவேதம்னு சொன்னாலும் அந்த சிவவேதங்களில் உள்ள அருவ திருமேனி அருவ திருமேனி உருவ திருமேனி எல்லாம் சக்தி தான். அதைத்தான் முதல்ல சொன்னார், சக்தி தான் நாதமாதி தானாகும் என்றார்கள். நாதம் முதலிய சிவவேதங்களிலே சிவம் நாதம் அப்புறம் உள்ள அந்த சதாசிவம் மகேசன் உருத்திரன் மாலயன் என்ற இந்த சிவவேதங்களில் உள்ள திருமேனியெல்லாம் சக்தி தான், அதனாலதான் சக்தியானது நாதம் முதலிய சிவபேதங்களில் கூடியிருக்கும். அதே மாதிரி சக்தி பேதங்கள்லையும் சிவம் கலந்துதான் இருக்கும். சிவத்திலிருந்து பிரிந்து தனியாக விளங்குபவை அல்ல சக்தி பேதங்கள். அதைத்தான் அடுத்தடியில் சொன்னாங்க, சிவமும் அந்த சக்தி தான் ஆதியாகும். சிவமும் அந்த சக்தி விந்து மனோன்மணி மகேசை உமை திரு வாணி என்ற அந்த ஏழு சக்தி பேதங்களிலும் சிவமும் கலந்திருக்கும், அதிட்டு நிற்கும். ஆகவே சக்தியால் தரக்கூடிய எல்லா திருமேனியும் சக்தி பேதங்களுக்கும் உண்டு, சிவபேதங்களுக்கும் உண்டு. தேவியின் திருமேனியும் சக்தி தான், அந்த தேவியும் சக்தி தான், சிவபெருமானுடைய திருமேனியும் சக்தி தான், ரெண்டுக்கும் பொதுவா இருக்கு. திருமேனியாவும் சக்தி இருக்கிறது, தேவியாகவும் இருக்கிறது. சத்தனுக்கு சத்தன் வேண்டிச்செல்லாமாம் சக்தி தானே, அதாவது சத்தனுக்கு தான் வேண்டியவாறெல்லாம் ஆகக்கூடியது. திருமேனியாகவும் அந்த சக்தி ஆகிக்கொள்கிறது, தேவியாகவும் ஆகிக்கொள்கிறது. என்ன சுவாமி எப்படி எப்படி தன்னுடைய சக்தி ஆகணும்னு நினைக்கின்றாரோ அப்படியெல்லாம் அவருடைய சக்தி ஆகின்றது. அதனாலதான் சொன்னார், சத்தனுக்கு தான் வேண்டியவாறெல்லாம் ஆகும் சக்தி எப்படியும் ஆகின்றாள், ஒப்பற்ற தேவியாகவும் ஆகின்றாள். அதான் திருமேனியா இருக்கின்ற சக்தி வந்து எப்படி தேவியாகவும் ஆக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியே எழுவதற்கு வாய்ப்பில்லாமல், சத்தன் சத்தன்னா யாரு, சக்தியை உடையவன், அது சிவபெருமானை குறிக்கும். சக்தியை உடையவன் சத்தன், சிவபெருமானை குறிக்கின்றது. ஆமா, அந்த சக்தனாகிய சிவபெருமான் தன் சக்தி எப்படி எப்படிலாம் விளங்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி எப்படிலாம் அவருடைய சக்தி விளங்குகின்றது. திருமேனியாக விளங்கணும்னு நினைக்கிறார், அந்த சக்தி திருமேனியாக விளங்குகின்றது. அதுல அறுவத் திருமேனியா விளங்கணும்னு நினைச்சா அறுவத் திருமேனி, அறு உருவம் உருவம் எப்படி விளங்கணும்னு நினைக்கிறாரோ அந்த திருமேனியாக அவருடைய சக்தி விளங்குகின்றது. அப்புறம் இந்த திருமேனியோடு விளங்கும் போது இப்படி தேவியாக அந்த சக்தி இருக்கும் நினைக்கின்றார், அந்த நாமத்தோடு கூடிய தேவியாக அப்போது அந்த சக்தி இருக்கின்றது. இதெல்லாம் எப்படி முடியுது அப்படிங்கிற கேள்விக்கே இடம் கொடுக்காம என்ன சொன்னாங்க, சக்தனுக்கு தான் வேண்டியவாறெல்லாம் ஆகக்கூடிய அந்த சக்தியே ஒப்பற்ற தேவியாகவும் விளங்குகிறது என்று சொன்னார்கள். இதை சுவாமியுடைய பொழிப்புரையிலே பார்த்தோம் என்றால், மரமும் காழ்ப்பும் போல, மரம் அதில் உள்ள வைரம் அந்த உறுதித்தன்மை, இந்த ரெண்டையும் நாம பிரிச்சு பார்க்க முடியுமா, முடியாது. மரம்னு சொல்லும் பொழுதே அதனுடைய அந்த உறுதித்தன்மை வைரமும் நமக்கு ஞாபகம் வருகின்றது. ஆகவே அந்த மரமும் காழ்ப்பும் போல, இது ஏற்கனவே முதல் சூத்திரத்தில் சொன்ன சிவசக்தி பாடலில் ஓமை தான், மரமும் காழ்ப்பும் போல. மரமும் காழ்ப்பும் போல ஒப்ப ஏந்து நிற்றலின் எல்லா திருமேனியும் சக்தி சிவம் இரண்டிற்கும் பொது வடிவே, பொது வடிவேயாம். ஆயினும் எல்லா திருமேனியும் சக்தி பேதத்துக்கும் உண்டு, சிவபேதத்துக்கும் உண்டு. சிவபேதத்தில் உள்ள திருமேனியும் சக்தி தான், சக்தி பேதத்தில் உள்ள திருமேனியும் சக்தி தான், தேவியாக இருப்பதும் சக்தி தான். ஆகவே எல்லா திருமேனியும் சக்தி சிவம் இரண்டிற்கும் பொது வடிவமே. ஆயினும் சத்தனுக்கு சக்தி தேவியும் ஆகலான், அதற்குரிய வடிவ விசேடம் குண விசேடம் பற்றி. ஆகவே சிவத்துக்குரிய வடிவ விசேடம் குண விசேடம், அந்த தேவிக்குரிய வடிவ விசேடம் குண விசேடம், இந்த ரெண்டுக்கும் வந்து வேற்றுமைகள் இருப்பதனால அந்த வடிவ விசேடம் குண விசேடம் பற்றி சிவபேதம் சக்தி வேதம் என்று ஆயின என்று தனித்தனி வேதங்களாக சொல்லப்பெறுகின்ற வழக்கு வந்தது என்பதான். ஆகலான் அதற்குரிய வடிவ விசேடம் குண விசேடம் பற்றி சிவபேதம் சக்தி வேதம் என்று ஆயின என்பது குறிப்பெச்சம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாம வருவித்துக் கொண்டு கொள்கின்ற முடிவு, பாடல் மூலம் நாம் நமக்கு கிடைக்கின்ற முடிவை நாம் அறிவித்துக் கொள்கின்றோம் என்று ஏற்கனவே குறிப்பிட்டேன். சத்தனுக்கு ஓர் சத்தியாம் என்றது வல்லவனுக்கு வல்லபையாய் நிற்கும் என சிவசக்திகளுக்கு நாயக நாயகி பாவம் கூறியவாய். சத்தனுக்கு ஓர் சக்தியாம் என்று வருகின்றது அல்லவா, மூன்றாம் அடியின் இறுதி, நான்காம் அடியின் தொடக்கம். சத்தனுக்கு சத்தன் சக்தியை உடையவன் சொன்னேன், சக்தனுக்கு ஓர் சக்தியாம் அப்படின்னு சொல்லும் போது சக்தியை உடைய தேவனுக்கு அவனுடைய சக்தி தேவியாகவும் விளங்குகின்றது அப்படின்னு தேவன் தேவின்னு சொல்லி அந்த நாயகனாகி பாவம் தான் அந்த சத்தனுக்கு ஓர் சக்தியாம் என்ற தொடரால் குறிக்கப்படுகின்றது என்று காட்டுகின்றார். நாயகனாகி பாவம் கூறியவாறு நாயகநாயகி பாவமாதரை வலியுறுத்துவார், சத்தன் வேண்டிச்செல்லாமாம் சக்தி என சக்தியின் பெருமை கூறினார். நாயகநாயகி பாவத்தை சொல்வதற்காக தான் சத்தன் நினைந்தவாறெல்லாம் ஆகக்கூடிய சக்தி என்று கூறினார். ஆகவே கணவனுடைய சங்கற்பத்தின் வழியை வலுவாக நிற்கக்கூடிய கற்பில் சிறந்த மனைவியை கருத்தில் கொண்டு அவ்வாறு கூறினார் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி வேண்டியவன் நிற்பதுதான் மனைவிக்கு பெருமை, அது சிவசக்தி சம்பந்தத்திலே இருக்கு. சத்தன் எப்படி வேண்டுகின்றானோ அப்படி விளங்குகின்றார் அந்த சக்தி. ஆகவே சத்தன் வேண்டிச்செல்லாமாம் சக்தி என சக்தியின் பெருமை கூறினார் அப்படின்னு சொல்லி அங்கே குறிப்பிட்டு, ஆகா சக்தி திருமேனியாகவும் விளங்குகின்றது, தேவியாகவும் விளங்குகின்றது, அதன் பெருமைதான் என்ன என்று நாமெல்லாம் உணரக்கூடிய முறையிலே சக்தியின் பெருமை கூறினார். வேண்டிச்செல்லாம் என்றது ஒருமை பன்மை மயக்கம், வேண்டிற்று அப்படிங்கும் போது ஒருமை, எல்லாம்ங்கும் போது பன்மை, அவையெல்லாம்னு சொல்லணும், அதுதெல்லாம் அப்படின்னு சொன்னா அது ஒருமை பன்மை மயக்கம் தானே. அந்த மாதிரி சொல்லி இவை மூன்று செயலும் தாதான்மியமாய் நீங்காது நிற்றலை தெரித்து கூறியவார். சிவவேதங்கள் 9, நவந்தர வேதம் சொன்ன அந்த செயலும், சக்தி வேதங்கள் 7 சொன்ன செயலும், சக்தி திருமேனியாக மட்டுமன்று தேவியாகவும் உள்ளது என்று சொல்லக்கூடிய இந்த செயலும், ஆக இந்த மூன்று செயல்களும் சிவமும் சக்தியும் ஒன்றோடொன்று நீக்கமின்றி விளங்கக்கூடியவை. சிவசக்திக்கு இடையே உள்ள சம்பந்தம் தாதான்மிய சம்பந்தம் என்று அந்த முதல் நூல் 2 சூத்திரத்திலே நீக்கமின்றி நிற்குமன்றே அப்படின்னு தாதான்மிய சம்பந்தம் சொல்றாரு இல்லையா, அந்த நீக்கமின்றி நிற்குமன்றே இத்தனை செய்திகள் இருக்கின்றன வழிநூல் எடுத்து காட்டுகின்றது. ஆமா, ஆகவே தாதான்மிய சம்பந்தத்தை உணர்த்துவதுதான் இந்த மூன்று செயல்கள். சிவபேதம் சக்தி பேதம் ரெண்டையும் சொல்லி அதுல வர்ற தடைக்கு விடை கூறும் பொழுது எப்ப சிவம் சிவத்தோடு தாதான்மியமாய், அதாவது சாதான்மியம் போது குணகுணி சம்பந்தம், நெருப்போடு சூடு திருப்பின்றி விளங்குதல் போல குணகுணி சம்பந்தம், குணகுணி சம்பந்தமாக சிவசக்தி சம்பந்தம் இருக்கின்றது என்று கூறுவதுதான் இந்த மூன்று செயல்களுடைய கருத்து. அற்றேல் மேல் ஒன்றினொன்றாய் பவந்தரும் எனப்பட்ட சக்தி சிவங்களை இன்று தலைவனும் தலைவியுமாய் தம்மு புணரும் என்பது முறை என்று போலும். ஐயா, சிவபேதம் சக்தி பேதம் சொல்லும் போது என்ன சொன்னீங்க, ரெண்டு சக்தி பேதங்கள் எடுத்து சிவபேதங்கள்ல வச்சீங்க. ஏன்னா இந்த சக்தி பேதங்களுக்கு அடுத்து சிவபேதங்கள் தோன்றுகின்றன. இப்ப மனோன்மணிக்கு மனோன்மணியெல்லாம் கொண்டு சிவபேதங்கள்ல வைக்கல, உமைய வைக்கல, லக்ஷ்மியை வைக்கல, வாணியை வைக்கல. ஏன்னா இந்த சக்தி பேதங்களுக்கு அப்புறம் சிவபேதங்கள் தோன்றுதுன்னு இல்லை, அந்தந்த சிவபேதத்தோடு இணைந்து இணைந்துதான் அந்த சக்தி பேதங்கள் உள்ளன. ஆனா சக்தி என்ற சக்தி பேதத்துக்கு அப்புறமும் விந்து என்ற சக்தி பேதத்துக்கு அப்புறமும் சிவபேதங்கள் தோன்றுகின்றன, முன்பின்னாக சிவபேதங்கள் உள்ளன. ஆகவே சக்தியும் விந்துவையும் சிவபேதங்களில் வைத்தோம் இல்லையா. அப்படி வைக்கும் பொழுது சிவத்துக்கு மகளாக சக்தி என்ற பேதம் விளங்குகின்றது, அந்த சக்தி பேதமாகிய சக்திக்கு மகனாக நாதம் என்ற சிவபேதம் விளங்குகின்றது, அப்புறம் நாதத்துக்கு மகளாக விந்து விளங்குகின்றது. இப்படி தகப்பன் மகள் தாய் மகன் என்ற முறைகள் எல்லாம் அங்க சிவபேதங்கள் 9 பார்க்கும் போது வருகின்றன. அப்படி தகப்பன் மகள் தாய் மகன் போன்ற உறவுகள் எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் நாயகன் நாயகிங்கிற உறவையும் சொல்றீங்களே, நாயகன் நாயகியாக தமிழ் கூடி நிற்பார்கள் சொல்றீங்களே, அது முறை என்று அப்படின்னு ஒரு சாரார் தடை எழுப்பினால் அதனை உணர்த்துவதற்கு எழுந்தது வருந்தி எழுந்தது. அந்த தடைக்கு விடையை உணர்த்தத்தான் வருஞ்செயுளி எழுந்தது அப்படின்னு சொல்லி அற்புதமாக தோற்றுவாய் செய்கின்றார். என்ன வருஞ்செயுளை பார்த்தாலே நமக்கு அது விளங்கும். சிவம் சக்தி தன்னை ஈன்றும், சக்திதான் சிவத்தை ஈன்றும், உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலகுயிர் எல்லாம் ஈன்றும், பவன் பிரமச்சாரியாகும் பான்மொழி கன்னியாகும், தவந்தரு ஞானத்தோர்க்கு இத்தன்மைதான் தெரியுமன்றே. சிவம் வந்து சக்தியை ஈன்றெடுக்கின்றது, அதாவது சிவம் என்ற சிவபேதத்துக்கு அப்புறம் சக்தி என்ற சக்தி பேதம் வருகின்றது, இது சிவம் சக்தியை ஈன்றெடுத்தல். அதே மாதிரி நாதம் என்ற சிவபேதத்துக்கு அப்புறம் விந்து என்ற சக்தி பேதம் தோன்றுகிறது, இதுவும் சிவன் சக்தியை பெற்றெடுப்பது பெற்றெடுத்தலை குறிக்கிறது. அப்புறம் சக்தி தான் சிவத்தை ஈன்றும், சக்தி சிவனை பெற்றெடுத்து சிவனுக்கு சக்தி தாயாக விளங்குதல், இது சக்தி என்ற சக்தி பேதத்துக்கு அப்புறம் நாதம் என்ற சிவபேதம் தோன்றுதல். இப்ப சக்தி அன்னையாகவும் நாதம் அதற்கு மகனாகவும் விளங்குது. அதே மாதிரி விந்து என்ற சக்தி பேதத்துக்கு அப்புறம் சதாசிவன் என்ற சிவபேதம் தோன்றுதல், இப்பமும் விந்து அந்த சக்தி அன்னை, சதாசிவமாக சிவம் மகன். ஆகவே சிவபேதங்களை பார்க்கும் பொழுது சிவம் சக்தியை ஈண்டெடுப்பதாக உள்ளது, வேறு சில பேதங்களை பார்க்கும் பொழுது சக்தி சிவத்தை ஈண்டெடுப்பதாக உள்ளது, ரெண்டுமே உண்மைதான். அதுக்கப்புறம் சதாசிவம் மனோன்மணி, உருத்திரன் உமை, மகேசன் மகேஸ்வரி, அப்புறம் திருமால் லக்ஷ்மி, பிரம்மா வாணி அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவம் சக்தி ரெண்டும் நாயகன் ஆகி பாவத்தில் இருக்கு, ரெண்டு பேரும் உணர்ந்து உலகம் உயிர்கள் எல்லாவற்றையும் ஈன்றெடுப்பதாக உள்ளது. ஆமா, சித்தாந்தப்படி உயிர்கள்லாம் ஏற்கனவே இருக்கு அப்படின்னாலும் அவை அறிவு விளக்கம் பெறுதல் அதுதான் உயிர்கள் படைக்கப்படுதல் என்பது. சைவ சித்தாந்தப்படி உயிர்கள் படைக்கப்படுதல்னா இல்லாமல் இருந்து படைக்கப்படவில்லை, அறியாமையில் மூழ்கி கிடந்த உயிர்களுக்கு தத்துவ கருவிகளை கொடுத்து சிறிதே அறிவு விளக்கத்தை ஏற்படுத்துதல், அந்த நோக்கில் தான் படைத்தல் என்பது சொல்லப்படும். அதனால உலகம் உயிர்கள் எல்லாவற்றையும் சிவமும் சக்தியும் நாயகன் நாயகியாக விளங்கி தாய் மகனாகவும் தந்தை மகளாகவும் விளங்கக்கூடிய அந்த சிவசக்திகளே நாயக நாயக முறையிலும் விளங்கி உலகம் உயிர்களை எல்லாம் பெற்றெடுக்கின்றார்களே அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இது நம்மளுடைய உலகத்து உறவு முறைகள் மாதிரி அல்ல, ஒரு நயமாக சொல்லப்படுகின்றன அவ்வளவுதான், உண்மையிலேயே உலகத்து உறவு முறைகள் மாதிரி அல்ல. எப்பவும் சிவமும் உண்டு, அதுல தாதாமியமா அக்னியில் சூடு போல சக்தியும் உண்டு, அதுதான் உண்மை. எனவே எல்லாம் வந்து உபச்சாரமாக சொல்லக்கூடிய உறவு முறைகள். ஆமா, அதனால நம்ம உலகத்துல வந்து தந்தை மகன் மாதிரியோ அன்னை மகள் மாதிரியோ அந்த முறைதான் மாறக்கூடாது. தந்தை மகள்னா தந்தை மகளாவே இருக்கணும் கடைசி வரைக்கும் இல்லையா. அது மாதிரி அன்னை மகன் அந்த உறவு தான், கணவன் மனைவினா கணவன் மனைவி தான், அது உலகத்து உறவு முறைக்கு தான் சரி. இங்க வந்து நாம வந்து சிவம் சக்தியை பெற்றெடுக்கிறது சொன்னாலும், சக்தி சிவத்தை பெற்றெடுக்கிறது சொன்னாலும், இருவரும் நாயகனாக விளங்கி கலந்து உலகுயிரெல்லாம் பெற்றெடுக்கிறான்னு சொன்னாலும், சிவபெருமான் எப்படி விளங்குகின்றார்? பிரம்மச்சாரியாக விளங்குகின்றார். பான்மொழி அந்த பால்கோளும் இனிய மொழியுடைய அந்த தேவியார் எப்படி விளங்குகின்றார்? அவர் வந்து கன்னியாகவே விளங்குகின்றார். ஆகையினால் இவையெல்லாம் நம்மனோர் பொருட்டு சிவசக்திகள் நடித்து காட்டும் நாடகமே அன்றி பிரிதில்லை, வேறு ஒன்றும் இல்லை என்பதை உணர வேண்டும். ஆகையினாலே இந்த மாயாகாரிய சார்பு என்பது அங்க கிடையாது. மாயாகாரிய மயக்கம் என்ற என்பது கிடையாது யார் சிவசக்திகிட்ட. அதனால நாம வந்து அந்த கருத்துல தான் சிவபெருமான் பிரம்மச்சாரியனும் தேவியார் கண்ணின்னு சொல்றது காரணம் அதான், மாயாகாரிய சார்பு என்பது அங்க கிடையாது. அதாவது முக்குண மயக்கம் அந்த மாயாகாரிய அனுபவம் என்பது கிடையாது. அதனாலதான் சிவபெருமானை பிரம்மச்சாரியனும் தேவியாரை கன்னியார்னு சொன்னார். இதற்கு வந்து நாம பொழிப்புரை பார்த்தா சுருக்கமா இருக்கும். சத்தியும் சிவமும் செய்யும் இச்செயல்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் ஈன்றெடுத்தல், இருவரும் கூடி உலகுயிர்களை ஈன்றெடுத்தல், இவைதான் செயல்கள். சக்தியும் சிவமும் செய்யும் இச்செயல்கள் எல்லாம் நம்மனோர் பொருட்டாக நடித்து காட்டும் நாடக மாத்திரையே அன்றி பிரிதில்லை என்பதாம். பிரிதில்லைனா வேறில்லை. இது சுருக்கமான பொழிப்புரை. நம்ம குருமூர்த்தியுடைய பதவுரையை பார்த்தோம் என்றால், சிவம் சக்தி தன்னை என்றும், சிவதத்துவத்தினின்று சத்தி தத்துவம் தோன்றியும், சக்திதான் சிவத்தை என்றும், சத்தி தத்துவத்தினின்று சாதாக்கிய தத்துவம் தோன்றியும், அதாவது சதாசிவ தத்துவம் தோன்றியும், நவபேதமே அன்றி தத்துவம் அல்ல. அப்புறம் உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலகுயிர் எல்லாம் இன்றும், உவப்புற்று இருவரும் கூட இவ்விடத்து சடமும் சேதனமுமாய பிரபஞ்சம் எல்லாம் தோன்றியும், சிவபிரான் பிரம்மச்சாரி ஆவன், சிவசக்தி கன்னிகை ஆவல். இந்த கருத்து உள்ளபடி புரியணும்னா யாருக்கு புரியும்? தவந்தரு ஞானத்தோர்க்கு, முன் தவ விசேடத்தால் முதல்வனின் அருள் பெற்ற ஞானிகக்கு இத்தன்மைதான் தெரியும் என்றே. சத்தியும் சிவமும் செய்யும் இச்செயல்கள் எல்லாம் நம்மனோர் பொருட்டாக நடித்து காட்டும் நாடகமாத்திரையே அன்றி பெரிதில்லை என்பது விளங்கும். முர்த்தவ விசேடம் உள்ளவர்களுக்கு, முன்னை தவ சிறப்பு உடையவர்களுக்குத்தான் சிவமும் சக்தியும் நம் பொருட்டு, நாம் உய்யும் பொருட்டு, இப்படி தாய் மகன், தந்தை மகள், கணவன் மனைவி என்று பல்வேறு உறவு நிலைகளிலே நடித்து காட்டுகின்றார்களே ஒழிய, உண்மையில் ரெண்டு பேரும் வேறு வேறு ஆள் கிடையாது. அக்னியில் சூடு போல குணகுணியாக இருப்பவைதான் சிவசக்தியும் என்ற உண்மை வந்து யாருக்கு புரியும்னா, முர்த்தவ விசேடமுடைய ஞானிகளுக்கு தான் புரியும். எல்லாருக்கும் புரிஞ்சிடாது. ஏதாவது ஒன்று மட்டுமே கொண்டு மயங்குவார்கள், முரண்படுகிறதே என்று குழம்புவார்கள். தவ விசேடம் உடையவர்களுக்கு இதெல்லாம் வந்து உண்மையிலே அந்த உறவுக்குள் பந்தப்பட்டு உலகத்தார் கிடப்பது போல சிவசக்திகள் கிடப்பதில்லை. அவை நாம் உய்யும் பொருட்டு சிவசக்திகள் நடித்து காட்டும் நாடகமே ஆகும் என்பது விளங்கும். அப்படி நாயகனாகியாக சிவபெருமானும் சக்தியும் இருந்தால்தான் உலகத்துல வந்து இல்லறம் என்பது நடக்கும். ஆகவே நம்மனோர் பொருட்டு தான் அதெல்லாம் அனாதிமுத்த சித்துரு என்பதை விளக்கும் பொழுது நாம் அங்க உருவத்திருமேனின் சிறப்பில் வைத்து முதல் சூத்திரத்திலையும் நன்றாக பார்த்து விட்டோம். உம்மை சிறப்பு சொன்னார். உம்மை சிவம் சக்தி தன்னை இன்றும், சக்திதான் சிவத்தை இன்றும், உலகுயிர் எல்லாம் இன்றும் வருத உம்னு வைக்கிறார. அதெல்லாம் சிறப்பு உண்மைகள். பந்தமும் வீடுமாய பத பதார்த்தங்கள் அல்லான் என்பது முதலாக மேலை சூத்திரத்தின் விரித்து கூறியவற்றை இன்று உருவகஞ்செய்யும் முகத்தால் தொகுத்துணர்த்தி. ஏற்கனவே முதல் சூத்திரத்திலே அதான் இப்ப சொன்னேன் இல்லையா, அனாதிமுத்த சித்துருன்னு சொல்லும் பொழுது எத்தனையோ செயல்களிலே அருமையாக விளக்கினார். அங்க விரித்து கூறியவற்றை எல்லாம் இங்க வந்து இப்படி நவந்தரும் வேதங்கள்ல வச்சு உருவகமாக, தாய் மகன் தந்தை மகள் நாயக நாயகியின் உருவகம் மூலமா வைத்து சொல்வதன் மூலம் அங்க முதல் சூத்திரத்தில் விரித்து கூறியதெல்லாம் இங்க தொகுத்து கூறி, இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் என்றாதலை தெரித்து கூறியவாறு, அதான் அந்த சிவபேதங்கள் சக்தி பேதங்கள் இவற்றின் தன்மையை தான் உண்மையிலேயே பெறவில்லை. தான் உண்மையிலே மகனும் ஆகல, தந்தையும் ஆகல, நாயகனும் ஆகல, நாயகியும் ஆகல, ஆனா எல்லாமாக இருப்பது போல் காட்டிக் கொள்கின்றான். ஆனால் அந்த நாயகனாகி தான் தன்மைகளோ, மகன் தாய் தன்மைகளோ தன்மாட்டு சிறிதும் பொருந்தாமல் இருக்கின்றான். அதுதான் இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி. இது எங்க வருது? இரண்டாம் சூத்திரத்தில் வருது இந்த தொடர். இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி தானே நிலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காதெங்கும். சூத்திரத்தை மனப்பாடமா நம்ம வச்சிடணும். ஆகவே இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி என்பதற்கு விளக்கம் இங்க நவந்தர் வேதமாகவும் சக்தி வேதமாகவும் விளங்கினாலும், தாய் மகன் போலவும் தந்தை மகள் போலவும் நாயகன் நாயகி போலவும் தன்னையும் சக்தியையும் காட்டிக்கொண்டாலும், உண்மையில் அந்த தன்மைகள் தனக்கு எய்தாமல் விளங்குகின்றாரே சிவபெருமான். அதைத்தான் இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி என்று சூத்திரத்திலே குறித்தார் ஆசிரியர்னு யாரும் சொல்லாத அற்புதமான உண்மையை சொல்கின்றார். சில ஆசிரியர்கள் இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றினா உயிர்களின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி, உயிர்களோடு அத்துவிதமாக கலந்தும் அந்த உயிர்களுக்குரிய அறியாமை தனக்கு எய்தாமல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அதிகரணத்துக்கு வந்தா அந்த பொருள் விளக்கம் இல்லை. அதிகரணத்துக்கு ஏற்பதான் சூத்திரத்துக்கு பொருள் கொள்ள வேண்டும். அவ்வாறு உண்மை பொருள் கண்டவர்கள் நம்முடைய மாதவ சிவஞானவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். ஆக இத்துணை சிறப்பான இந்த அற்புதமான உரையிலே வருகின்ற பாடலிலும் இதை போன்ற அற்புதமான உரையினை கூறி அந்த பாடலில் உள்ள நுட்பங்களை எல்லாம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் சிவஞான சுவாமி. வருகின்ற பாடலை பார்ப்போம். தனு கரண புவன போகம் தற்பரம் பந்தம் வீடு என்று அணுவினோடு எல்லாமாகி அடைந்திடும் தத்துவங்கள் இனிதறிந்து இவை நிவிற்த்தி முதல் கலையிடத்தை நீக்கி நனிபரம் உணர்ந்தோன் அந்த தத்துவ ஞானியாவன் என்று சொன்னான். ஆக இந்த சூத்திரத்தினுடைய இந்த நான்காம் அதிகரணத்துடைய கூறுகளை எல்லாம் விளக்கிவிட்டான். நான்காம் அதிகரணத்துடைய கூறு என்னன்னா, நிலவு சீர் அமலனாகி இவற்றின் தன்மை தனக்கெய்தல் இன்றி தானே நிலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காதெங்கும் என்பது. இந்த அதிகரணத்துடைய முதல் பாடல் மொய்தரு பூதமாதியின் தொடங்கின பாடல். அதுல எந்த தத்துவ சார்பும் இல்லாதவன் என்பதன் மூலம் அவன் மலச்சார்பு இல்லாத அமலன் என்பதை உணர்த்தினார். அங்க அந்த உரையில விசேட உரையிலே சுவாமிகள் காட்டினார்கள். அதுக்கப்புறம் இப்போ இந்த சிவபேதம் சக்தி வேதங்கள்லாம் சொல்லி திருமேனியாவும் இருக்கும் தேவியாவும் இருக்கும் சக்தின்னு சொல்லும் போது அந்த தாதான்மியமாய் நீங்காது நிற்றலை நிலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காது எங்கும்னு வருத இரண்டாம் இறுதியில நீங்காது எங்கும் அந்த நீங்காது எங்கும் நிற்றலை அந்த அதை உணர்த்துவது அந்த சிவபேதம் சக்தி பேதம் சொல்லக்கூடிய பாடல் அப்படின்னு அதை காட்டினார். இப்போ இந்த பல உறவு முறைகளில் இருந்தாலும் ஒன்றிலும் தான் பந்தப்படாமல் இருப்பதை சொல்வதன் மூலம் இந்த சிவம் சக்தி தன்மை என்றும் பாடலின் மூலம் இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் ஆதல் தனக்கு எய்தல் இன்றாதலை கூறுகின்றார். ஆகவே இத்தனை இந்த நான்காம் அதிகரணத்தின் முதல் பாடலில் இருந்து இந்த சிவன் சக்தி தன்மை என்றும் பாடல் வரைக்கும் என்ன கருத்து கூறப்பட்டது அப்படின்னா, இவற்றின் தன்மை தனக்கெய்தல் இன்றி தானே நிலவு செய்கிற அமலனாகி நின்றனன் நீங்காதெங்கும் என்ற அந்த நான்காம் அதிகரண கூறு நன்கு விளக்கப்பட்டது. இதன் மேல் இரண்டு பாடல்கள் சொல்கின்றனர். பார்த்தோம் தனுகரண புவன போகம் தற்பரம் பந்தம் வீடு எல்லாம் தத்துவங்களாகி அடைந்திடும் என்று அப்படின்னு கொள்ளணும். தனுகரண புவன போகம் தற்பரம் பந்தம் வீடு முதல் அடியில் இருக்கு. எல்லாம் இரண்டாம் அடியில் இரண்டாம் சீர் குறணும். எல்லாம் தத்துவங்கள் ஆகி அடைந்திடும் என்று, எல்லாம் ஆகி அடைஞ்சிடும் தத்துவங்கள் இருக்கு, தத்துவங்களாகி அடைஞ்சிடும் என்று அப்படின்னு கொள்ளணும். பொருள் என்ன, தனுகரண புவன போகங்களும் அவை மூலமாய் உள்ள பெத்த முத்திகளும் அப்பெத்த முத்திகளில் படும் பேதங்கள் அனைத்தும் மேற்கூறி போன்ற தத்துவங்களால் ஆயின. தத்துவங்களால் எதெல்லாம் ஆயிருக்கு, தனுகரண பூணபோகங்கள் எல்லாத்துக்கும் தத்துவங்கள் தான் ஆதாரம். தனுகரண பூணபோகங்களுக்கு மூலமாகத்தான் பெத்த முத்திகள் பேசப்படுகின்றன. என்ன தனுகரண பூணபோகங்களை சார்ந்திருந்தால் பெத்த நிலை, அவற்றை கடந்து விட்டால் முத்தி நிலை. அதனாலதான் அவை சார்பாக உள்ள பெத்த முத்திகளும், தத்துவ சார்புன்னா பெத்தம், தத்துவ சார்பு தத்துவ சுத்தி அடைஞ்சிட்டா முத்தி. ரசகாரியங்கள்ல தத்துவங்களை வச்சுதான சொல்றாங்க. அதனால பெத்த முத்திகளும் பெத்த முத்திகளில் படும் பேதங்கள் எல்லாமே பெத்த நிலையில ஏழு வகை பிறவிகள் முத்தி நிலையிலையும் பதமுத்தி பரமுத்தியெல்லாம் இருக்கு. அந்த பேதங்கள் எல்லாம் தத்துவ சார்பை வச்சுதான் விவரிக்கப்படுகின்றன. அனைத்தும் மேற்கூறி போந்த தத்துவங்களால் ஆகின. மேற்கூறி போந்தனா மூன்றாம் அதிகரணத்துல தத்துவங்களை பற்றி எல்லாம் தோற்றம் தொழிற்பாடு எல்லாம் விளக்கினார. அதனாலதான் மேற்கூறி போந்த தத்துவங்களால் ஆகின. எவையெல்லாம் மேற்கூறி போந்த தத்துவங்களால் ஆகின, தனுகரண பூணபோகங்கள்லாம் தத்துவங்களை ஆதாரமாக கொண்டுதான் இருக்கின்றன. பெத்த முத்தி நிலைகள் எல்லாம் தத்துவங்களை வைத்துத்தான் பேசப்படுகின்றன. அப்புறம் அந்த பெத்த முத்தியில் உள்ள பேதங்கள் பிறவி பேதங்கள் பதமுத்தி பரமுத்தி பேதங்கள் எல்லாம் தத்துவ சார்பை வைத்துத்தான் விளக்கப்படுகின்றன. எல்லாம் தத்துவங்களால் ஆயின என்றும், இவை அணிவினோடு என்றும், இந்த தத்துவங்களா எல்லாம் தத்துவங்களால் விவரிக்கப்படுகின்றன அப்படின்னா இந்த தத்துவ சார்பை யாருக்கு தான் உண்டு? அணுக்களாகிய உயிர்களுக்கு தான். அணுக்கள்னு உயிர்கள் தான் சொல்லப்படும். அத்தத்துவங்கள் உயிர்களோடு எய்வன அன்றி முதல்வனோடு எய்வன அல்ல. சிவபெருமானுக்கு அந்த தத்துவ சார்பு கிடையாது. எல்லாமே தத்துவங்களை எடுத்து விளக்கப்படுகின்றனால அப்ப சிவபெருமானுக்கும் தத்துவ சார்பு உண்டு போலும் கருதிவிடக்கூடாது. இத்தத்துவங்கள் அணுக்கள் அணுக்களாகிய ஆன்மாக்களுக்கு இனிது அறிந்து இந்த உண்மைகளை எல்லாம் நூல்களாலும் பொருந்து மாற்றானும் அதான் கருதலவை துணை கொண்டு பொருந்து மாற்றானும் தெளிய உணர்ந்து நிவர்த்தி கலை முதலிடத்தை நீக்கி இந்த தத்துவங்களை நிவர்த்திகளை முதலாக கழியும் முறைமையின் வைத்து கழித்து தத்துவங்கள்லாம் கலைகள்ல ஒடுங்கும், கலைகள்லாம் சக்தியில ஒடுங்கும், சக்தி சிவத்தில ஒடுங்கும் எட்டாம் விதத்துல விளக்கமா சொல்லுவாங்க. அதனாலதான் தத்துவங்களை கடக்கும் பொழுது இவற்றை அந்த உரிய கலைகளில் அடக்கி கழிக்கும் முறையில் வைத்து இந்த தத்துவங்களை கழித்து பரம் நனி உணர்ந்தோன், நனி பரம் உணர்ந்தோன் நானாம் அடியில் இருக்க அத பரம் நனி உணர்ந்தோன். பரம் பரம்னா என்ன? மேலானது. இந்த தத்துவங்களை வந்து நிவர்த்தி முதலிய கலைகளிலே வைத்து கழித்து விட்டு இந்த தத்துவங்களுக்கு மேலான பொருளை யார் உணர்ந்தானோ, தத்துவங்களுக்கு மேலான தத்துவாதீதமாக விளங்கக்கூடிய பொருளை உணரப்பெற்றோன் யாவன், உணர்ந்தவன் எவன், அவன் அந்த தத்துவ ஞானி ஆவான். எந்த தத்துவ ஞானி ஆவான்? சிவம் சக்தியை என்றும் சக்தி சிவத்தை என்றும் இருவரும் கூடி உலகுயிர் எல்லாம் என்றும் அதன் பிறகும் சிவன் பிரம்மச்சாரி சக்தி கன்னிகை என்று கூறினாரே அந்த உண்மையை உணர்வன் தத்துவ ஞானின்னு சொன்னார்களே, அந்த தத்துவ ஞானி யாருன்னா தத்துவங்களை எல்லாம் கடந்து தத்துவங்களுக்கு மேலான அந்த சிவத்தை யார் உணர்ந்தானோ அவன் தான் தத்துவ ஞானி. அந்த தத்துவ ஞானி எந்த உண்மையை உணர்வான்? சிவம் சக்தி இரண்டும் பிரம்மச்சாரியாகவும் கன்னிகையாகவும் முறையே விளங்கக்கூடியவர்கள் என்ற உண்மையை உணர்வான் அப்படின்னு சென்ற பாடல்ல குறிப்பிட்டு தத்துவ ஞானி எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலிலே விளக்குகின்றார். இதன் விசேட உரையை பார்க்கலாம். தவந்தரு ஞானத்தோர்க்கு இத்தன்மைதான் தெரியும் அப்படின்னு போன பாடல சொன்னார்களே, என்றதனை தெரித்து உணர்த்தி மேலதனை வலியுறுத்தியவாறு. ஆகவே தவந்தரு ஞானத்தோன் என்பவன் எப்படிப்பட்டவன் சொல்லி அப்படிப்பட்ட ஞான